டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு முதல் வியாழன் வரை வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டு வருகிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அவ்வப்பொழுது உங்களிலே சிலர் எங்களோடு உரையாடுகிறீர்கள். உங்கள் சந்தோஷமான செய்திகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் பகிர்ந்து கொண்ட துக்கமான காரியங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்கே கூறப்பட்டுள்ள ஒரே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், அந்திகிறிஸ்து 42 அல்லது 3.5 மாத்திரமே ஆட்சி செய்வான் என்பதாகும். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலிலும் இதே கருத்தை நாம் பார்க்கலாம். பல தேவையற்ற வார்த்தைகளை அவன் பேசுவான். எல்லாவற்றையும் செய்யப்போவதாக வாக்கு கொடுப்பான். நாம் கேட்கிறவைகள் அனைத்தையும் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை புறக்கணிக்கின்ற இந்த உலகத்திலே தன்னை குறித்து அதிகமான வார்த்தைகளை கூறுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையும் கவனமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கவலீனமாய் நாம் பேசிய வார்த்தைகளினாலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் தூஷணமான காரியங்களை நாம் பேசிவிட முடியும். எனவே நம்முடைய வார்த்தைகளை நாம் பேசும்பொழுது கவனமாய் பேச அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:6 பாருங்கள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மிருகம் தேவனை தூஷிக்கின்றது. அவன் கிறிஸ்துவிற்கும் பரலோகத்திலே இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பகைவனாய் இருக்கிறான். சபை இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறது, இந்த பூமியிலே இல்லை. சபையானது மகா உபத்திரவ காலத்தின் வேதனைகளுக்குள் செல்வதில்லை. இந்த காலகட்டத்திலே அது தேவனையும் பரலோகத்திலே வாசமாயிருக்கிற சபையையும் தூஷிக்கிறதாயிருக்கிறது. ஏனென்றால் தேவன் மகிமைப்படுவதை பிசாசானவன் விரும்புகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவதையும் பிசாசானவன் விரும்புகிறதில்லை. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:7-8 வாசிக்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். 7:6 பாருங்கள். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மகா உபத்திரவ காலத்திலே காணப்படும் பரிசுத்தவான்கள் இந்த கொடிய மிருகத்தால் மேற்கொள்ளப்படுவார்கள். பல விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்தின்படியே யூதரிலும் பிரஜாதிகளிலும் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள். அடுத்ததாக நாம் வசனத்திலே பார்ப்பது என்ன? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டதினாலேயே பரிசுத்தவான்கள் சபையின் காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் தங்களை அசூசிப்படாதவர்களாக காத்துக்கொண்டார்கள். உலகத்தின் சரித்திரத்தில் இது மிகவும் இருண்ட நாட்களாக காணப்படும். ஆனால் சபையானது இதற்கு முன்பாகவே எடுத்துக் கொள்ளப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:9-10 பாருங்கள். காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லப்பட்டவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இந்த வசனத்திலே காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாராயிருந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் கேட்கலாம் என்பதையே எவனோ என்று கூறப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, காதுள்ளவர்களாய் கவனித்து கேட்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஏன்? ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று வாசிக்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய விசுவாசம் வளரும். காதுள்ளவன் எவனோ என்பது எவரும் கேட்கலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. காது உள்ளவர்கள் எவரும் கேட்கலாம். ஆம், அனைவருக்குமே காதுகள் உண்டு. ஆனாலும் சிலருக்கு காதுகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. சிலர் கேட்பதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை. கட்டாயப்படுத்தப்படாமல் அவரவர்களின் சுய விருப்பத்திற்கு இது விடப்பட்டுள்ளது. எல்லாரும் எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சியாயிருக்கிறது. இன்றைக்கு பலர் தேவனுடைய வசனங்களை கேட்பதில்லை. அனைவரும் வேத வசனங்களை கேட்க வேண்டும் என்பதற்காகவே வானொலியிலும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் கர்த்தருடைய வசனங்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அனைவரும் அதனை கேட்பதில்லை. எவனோ என்று சொல்லப்படுவது சுய விருப்பத்தை தெளிவுபடுத்துகிறது. யாராயிருந்தாலும் சரி, உள்ளத்திலே வாஞ்சையாயிருந்தால் அவர்கள் கேட்கலாம். காதுள்ளவன் என்பது தேர்ந்தெடுத்தலை குறிக்கிறது. இவ்விதமாக தன் சுய விருப்பத்தின்படி மனிதன் தேர்ந்தெடுக்க தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. எல்லாருக்கும் முன்பதாகவும் ரட்சிப்பின் வழியை திறந்து வைத்து விட்டார். எந்த ஊரை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த வயதினராயிருந்தாலும், இத்தனை காலமாய் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் சரி, அவர்கள் இருதயத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே அவர்கள் கடந்து வர முடியும். அடுத்ததாக, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும் என்று வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் முதல் கூறப்பட்டவைகள் அனைத்தும் சபையின் காலத்திற்கு பின்னாக வரும் காலத்திலே இடம்பெறப்போகும் சம்பவங்களாகும். மறுபிறப்பின் நிச்சயம் பெற்ற அனைத்து விசுவாசிகளும் அந்நாட்களிலே இந்த உலகத்திலே இல்லை. அந்த வேளையிலே இந்த பூமியிலே காணப்படுகின்ற பரிசுத்தவான்களை குறித்து யோவான் கூறுகின்றார். மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவே உலகத்தின் சர்வாதிகாரியாக இருப்பான். அந்தி கிறிஸ்துவின் அனுமதியின்றி பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்தி கிறிஸ்துவின் அனுமதியின்றி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் செய்ய முடியாது. இதற்கு முன்பு இந்த உலகத்திலே காணப்படாத விதமாய் அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆட்சி செய்வான். தேவன் தன்னுடைய ஜனங்களிடம் அவனை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கூறுகின்றார். அவனை எதிர்ப்பதனால் உங்களுக்கு எந்தவிதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இரண்டாவதாக, இதுவே பரிசுத்தவான்களின் பொறுமையும் விசுவாசமுமாக காணப்படும். மகா உபத்திரவ காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற கடுமையான சோதனைகளையும் அவர்கள் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சகித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் இந்த உலகத்தை சாத்தானின் கையில் ஒப்படைத்துவிட்டு தான் விலகிக் கொண்டார். இன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிறபடியினால் அவர் சாத்தானை எதிர்த்து அவனை ஒடுக்கி அவனுடைய செயல்களை குறைக்கின்றார். பொல்லாப்புகள் பெருகாதபடி செய்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பாவத்தின் நெருக்கங்கள் வந்தபொழுதிலும் நீங்கள் விழுந்து போகாதபடி காத்தவர் அவரே. ஆனால் சாத்தானின் கைகளிலே உலகம் ஒப்படைக்கப்படும் பொழுது தீவினைகள் அதிகரிக்கும். சாத்தான் செயல்பட தேவன் அவனுக்கு குறுகிய கால தருணத்தையே கொடுக்கிறார். அந்த உபத்திரவ காலம் சொற்ப காலமாக இல்லாவிட்டால் ஒருவரும் அதற்கு தப்பிக் கொள்வதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். முதலாம் மிருகம் அரசாங்க தலைவனாக சர்வாங்க வல்லமை உடைய மனிதனாக இருப்பான். அவனது வல்லமை உலகளவியதாக இருக்கும். இப்பொழுது நாம் 2வது மிருகத்தை பார்க்கப் போகிறோம். இந்த மிருகம் பூமியிலிருந்து வருகின்றது. அது மத தலைவனை குறிப்பதாய் இருக்கிறது. அடுத்ததாக, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. பலு சர்ப்பத்தைப் போல பேசினது. முதலாவது மிருகத்தை காட்டிலும் 2வது மிருகத்தை நாம் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். முதலாம் மிருகம் யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்ட பின்பு 2வது மிருகம் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதிலே கஷ்டமில்லை. முதலாம் மிருகம் சமுத்திரத்திலிருந்து வந்தது, 2வது மிருகம் பூமியிலிருந்து வந்தது. இதற்குள்ள வேறுபாடு என்ன? சமுத்திரம் இந்த உலகத்தின் மக்களை குறிக்கிறது. உலகத்து மக்கள் அலைமோதுகின்ற கடலை போன்று அமைதியின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்பொழுதும் உண்மை. பூமியிலிருந்து வந்த 2வது மிருகம் பாலஸ்தீனாவின் அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பதாயிருக்கிறது. அவன் மேசியாவாக தோன்றுவான். அவர்களில் ஒருவனாக தங்கள் தேசத்திலிருந்து எழும்பாத வரையிலும் இஸ்ரவேலர்கள் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. இது இவன் கிறிஸ்துவை போன்ற போலி தோற்றமுடையவன் என்பதை தெரிவிக்கின்றது. முதலாம் மிருகம் கிறிஸ்துவிற்கு எதிரானதாக காணப்படும். அது அந்திகிறிஸ்து. இரண்டாவது மிருகம் கிறிஸ்துவை போன்றே போலியானதாக காணப்படும். இவனும் அந்திகிறிஸ்துவே. இவன் கிறிஸ்துவை போன்றே நடிப்பான். ஆட்டுக்குட்டியை போன்றே இரண்டு கொம்புகளை உடையவனாக இருப்பான். ஆனால் இவன் ஆட்டு தோலை போர்த்திய ஓ நாய். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை போன்ற மாதிரியாகவே காணப்படுவான். ஆனால் இந்த போலியான ஆட்டுக்குட்டியால் பாவங்களை நீக்க முடியாது. அவன் பாவத்தை இந்த உலகத்திலே பெருக பண்ணுவான். இவன் தனக்கு சித்தமானவைகளை செய்யும்படி வராமல் முதலாவது மிருகத்தின் சித்தத்தை நிறைவேற்ற வருவான். அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக பேசுவான். ஆனால் இதற்கு அடியிலே இவன் ஒரு மிருகம். முதலாம் மிருகம் உலகம் முழுவதையும் ஏமாற்றியது போலவே இவனும் உலகத்தை ஏமாற்றுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:15 வசனத்திலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை பொறுத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பிரியமானோர்களே, இந்த இரண்டாவது மிருகம் கள்ள தீர்க்கதரிசிகளின் சுருக்கமாய் காணப்படுவான். இவனும் அந்திகிறிஸ்துதான். கிறிஸ்துவின் இடத்தை நிரப்ப இரண்டு பேர் செயல்பட்டும் நிரப்பக்கூடாதவர்களாக இருப்பார்கள். இயேசுவை போன்று நடிப்பதற்கு சாத்தானுக்கு இரண்டு பேர் தேவைப்படுகிறார்கள். திரும்பமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:24 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி கூறியிருக்கிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். முதலாம் மிருகத்திற்கு கள்ள தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானகனைப் போன்று இருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 13:12 பாருங்கள். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. முதல் மிருகத்திற்கு இது உறுதுணையாக இருந்து பணியை நிறைவேற்றி முடிப்பதற்காக அதிகாரத்தை முதல் மிருகத்தினிடத்திலிருந்து இரண்டாவது மிருகம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் இரண்டாவது மிருகமும் முதல் மிருகத்திற்கு இணையான வல்லமை பெற்றது. இரண்டு மிருகங்களும் ஒன்றிற்கொன்று குறைவுபட்டதல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 17:17 பேசி என்று குறிப்பிடுகின்ற பொய்யான சபை மகா உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசிக்கும். இந்த சபையை அழிக்கும்படியாக இரண்டாவது மிருகம் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும். இந்த சபையை யோவான் சபை என்று கூறவும் விரும்பவில்லை. அதனை வேசி என்று கூறுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் தொழுது கொள்வதற்கென புதிதாக ஒன்றை ஏற்படுத்துவார்கள். அது முதலாவது கொடிய மிருகம், சக்தி வாய்ந்த ராஜா, பாவ மனிதன், உலகத்தின் கடைசி சர்வாதிகாரி, அத்தனையும் இணைந்ததாய் இருக்கிறது. இதை குறித்துதான் தானியேல் 11:36-39 வசனங்களிலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:24 2 தெசலோனிக்கேயர் 2:3-10 வசனங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தை பூமியின் குடிகள் அனைத்தும் வணங்கும்படியான நிலைமைக்கு உயர்த்துவதை பார்க்கிறோம். சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த என்பது இரண்டு மிருகங்களும் சுகப்படுத்தும் வல்லமையையும் அற்புதங்களை செய்யும் வல்லமையையும் உடையதாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். இது உலகத்திற்கு வர இருக்கிற மிக பெரிய ஒரு ஏமாற்றமாகும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காலங்களுக்குள்ளாக ஒருவேளை நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளப்படலாம். ஆனால் இந்த நாட்களிலேயே கிறிஸ்துவின் இடத்திலே நம்மை ஏமாற்றி இடம் பிடிக்க விரும்புகிற கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கிறிஸ்துவுக்கே கொடுக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தாலும் கிறிஸ்துவுக்கே மகிமையை செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் அதிசயங்களை செய்வதை நாம் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர்தாமே உங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:6.